ඊළඟට කරු සිවනාතුරේ ශ්‍රීකාන්තන් මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 11ක කාලයක්
තියෙනවා. සම්මංගම් ප්‍රචවනායක අවරලේ දේ සමෝපදාපනිදී සම්බන්ධමාන ප්‍රවත්තිර කලඳ කොල්ල උරියට වෙට මල්චි ඔමෙ නාටකෙ ඉපොළදෙ தேவையானது நிதி இதை திரட்டுவதிலே பாரிய பிரச்சனைகள் விமர்சனங்கள் இருக்கிறது வீட்டெல்லாம் சரி செய்து பொறுப்பு மிக்க அரசாங்க மண்டலப்படியில் முன்னகர வேணும் அதுக்கான ஒத்துழைப்பு நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். முக்கியமாக எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட கோவிட் தொற்றுக்கு பின்னரான காலப்பகுதி அதுக்கு பின்னர் வந்த அழிவுகள் பிரச்சனைகள் கலவரங்கள் எல்லாம் நடந்து முடிந்து கவலையோடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மரணித்த சம்பவங்களை நாங்கள் அறிவோம். அதன் பின்னர் சற்று நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிலே நாட்டிலே மெல்ல மெல்ல அரசியல் மாற்றம் இடம்பெற்று அபிவிருத்தி பணிகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக உண்மையிலே எங்களுடைய மாவட்டத்திலும் விவசாய துறையினுடைய வீழ்ச்சி, பொதுமக்கள் மத்தியிலே அதிருப்தி, மீனவர்கள் மத்தியிலே பொருளாதார வீழ்ச்சி, அதேபோன்று பாடசாலை கிராமப்புறங்களிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற கிராமங்களுக்கு பாடசாலை ஆசிரியர் செல்ல முடியாத எரிபொருள் பிரச்சினை, அதேபோன்று அங்கு சென்றால் மாணவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்ற கவலை என்று பலவிதமான பிரச்சனை மத்தியிலே தான் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சி வெட்டுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய அடிப்படையிலே கருத்துக்களை சொன்னாலும் அதை செய்து காட்டக்கூடிய துணிச்சல் இல்லாத திராணி இல்லாத நிலைமையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பிரதி சபாநாயகர் அவர்களே, நேற்றைய தினம் உண்மையிலே எங்களுடைய நாட்டினுடைய பரமநிலை சம்பந்தமாக, போசாக்கின்மை சம்பந்தமாகவும், சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற சம்பந்தமாக எல்லாம் பல விவாதங்கள் இடம்பெற்றது. உண்மையிலே அது கவலைக்குரிய விடயம். எதிர்கால சந்ததியினரை மிக மோசமாக பாதிக்கிற அல்லது நாங்கள் இந்த நாட்டுக்கு விரைவாக தீர்வு கண்டு முதலீடு செய்ய வேண்டிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு நாங்கள் தொடர்ந்து முத்துழைப்பு வழங்குவோம். அதுக்கு முன்னின்று தலைமையேற்று எங்களுடைய மாவட்டத்திலும் தேசத்திலும் அதுக்கு நல்ல தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம். என்னால் முயற்சிகளையும் உதவிகள் நான் நிச்சயமாக செய்வேன். அதுபோன்று மிகப்பெரிய கவலையான விடயம் என்னவென்றால், நேற்று என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் மல்லி சாணக்கியன் அவர்கள் இந்த கௌரவமிக்க சபையிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியையும் என்னுடைய பெயரையும் இழுத்து பேசியிருந்தார். நான் மல்லி சாணக்கியன் அவர்களுக்கு இந்த விடை கொடுத்து பேசுவதற்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட என்னை மட்டக்களப்பிலே பெருவாரியாக வாக்களித்து வெல்ல வைத்த மக்கள் ஏன் பிள்ளையானவர்கள் மௌனமாக இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி இருப்பதன் காரணமாக நிச்சயமாக அவற்றுக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டும். சவன் அவர்களை, இந்த நாட்டிலே இடம்பெற்ற நிலைமைகள் பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் அறிவோம். அதிலே முக்கியமாக இந்த நாட்டை அழிப்பதற்கு அல்லது போராளிகளாக பல இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு காரணமாக அடித்தளமிட்டவர்கள் இந்த தமிழர் கட்சிக்காரர்கள் என்றால் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் நம்புகிறேன். முக்கியமாக மிக கவலையடைய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி சாபக்கேடு என்று சொல்லியிருந்தார். உண்மையிலே தம்பி சாணக்கியனுக்கு தெரியுமே தெரியாது, அவருடைய பாட்டனார் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாலம் கட்ட வேண்டாம் சிங்களவன் வந்து விடுவான், கிராமங்களிலே குளங்களை அமைக்க வேண்டாம் சிங்களவன் குடியேறி விடுவான், உங்களோட பிள்ளைகளுக்கு சிங்களம் கற்பிக்க வேண்டாம் தனி தமிழ் மாத்திரம் கற்பித்தால் போதும் என்று கிராமங்களாக போய் முழங்கியவர்கள். அப்படி முழங்கிவிட்டு ஈட்டிலே அவர்களுடைய வாரிசுகள் ஆங்கிலமும் சிங்களமும், ஏன் நேற்று நீங்கள் சிங்கள பேப்பரை அழகாக இந்த சபையிலே வாசித்தது போல வீரகேசரி பத்திரிகையை வாசிக்க முடியாத நிலைமைக்கு உங்களை எல்லாம் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். இதுதான் உங்களுடைய கட்சிக்காரர்கள் செய்த சாபக்கேடு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஈட்டிலே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழர் விடுதலை கூட்டணி என்று 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே 77ஆம் ஆண்டு தேர்தலுக்காக கொண்டு வந்த பிரேரணை இந்த நாட்டில் எவ்வளவு இரத்த கலவைகளை ஏற்படுத்தி என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதிலும் கிழக்கு மாகாண மக்கள் கூட்டம் கூட்டமாக வடக்கிலே போய் போராட, அங்கிருந்து 5 லட்சம் 10 லட்சம் பேர் வெளிநாடுகளில் போய் இடம்பெயர்ந்து வாழுகிற பொழுது இரண்டாவது தலைமுறையை நீங்கள் போய் நோர்வேயிலையும் ஐரோப்பாவிலும் சந்தித்து விட்டு அவர்கள் உங்களுக்கு நிதி தருவார்களா? உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன். தமிழர் கட்சிக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தால் கிழக்கு மாகாணத்திலே உங்களோடு பேச்சுவளை கொண்டு ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தால் நீங்கள் சொல்வதை கேட்பது நான் தயாரிக்கும். ஆகையால் உங்களால் செய்ய முடியாது. ஆகையால் இவற்றையெல்லாம் இன்னமும் இளைஞர் மத்தியிலே புகுத்த வேண்டாம். உங்களுக்கு நன்றாக தெரியும், 20 வருடங்களாக இயங்காமல் கிடந்த மாகாண சபையை 2008ஆம் ஆண்டு பொறுப்பேற்று நடத்திய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இதா சாவக்கேடு. 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் குக்கிராமங்களே எல்லா இடங்களுக்கு மின்சாரம் கொடுத்ததா சாவக்கேடு. ஓலை கொட்டில்களும் களிமண் வீடுகளாக கிடந்த கிராமங்களுக்கு வீடு வசதிகளையும் குடிநீர் வசதிகளும் பாத வசதிகளையும் மின்சார வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்ததா சாவுக்கேடு, கிழக்கு மாநிலத்தின் சாவுக்கேடு. அதுபோன்று எத்தனை பாடசாலைகளை நாங்கள் தரமுயற்சியிருக்கிறோம், எத்தனை பாடசாலைகளுக்கு ஒரு கணனி கூட இல்லாத பாடசாலைகளை தேடி தேடி கணனிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இன்று தனி கல்விவலயங்களை உருவாக்கி இருக்கிறோம். அதேபோன்று இன்று எல்லோரும் உயர்ந்து வருகிறது கிழக்குமான கல்வித்தரம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்வியின் உச்சநிலை அடைந்திருக்கிறோம் என்று போற்றி புகழ்வதற்கு காரணம் என்ன? எத்தனை பாடசாலைகளை தலைமையேற்றி விஞ்ஞான பிரிவுகளை ஆரம்பித்தோம், ஆங்கில ஆசிரியர் தட்டுப்பாடு விஞ்ஞான ஆசிரியர் தட்டுப்பாடு நிவர்த்தி எத்தனை பணிகளை ஆற்றியிருக்கிறோம். இவற்றையெல்லாம் கிழக்கு மாகாண மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். ஈட்டிலே எங்களோடு சேர்ந்து அரசியல் செய்து அதிலும் குறிப்பாக ராஜபக்சே என்று பேசுகிற அந்த குடும்பத்தோடு மிக நெருக்கமாக பழகி அந்த உறவுகளை எல்லாம் தாண்டி இன்று வெல்வதற்காக தமிழர்ச்சி கட்சியிலே சரணாகதி அடைந்து மேட்டுக்குடி தமிழர் தலைவர்களோடு யாழ்ப்பாணத்திலே போய் உண்டு மகிழ்ந்துவிட்டு இன்று எங்களை வந்து நீங்கள் கைகாட்டி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடைய தேசிய மாநாட்டிலே நாங்கள் ஆரை அழைக்க வேண்டும், ஆரை அழைக்க கூடாது என்பது எங்களுடைய தீர்மானம். ஆனால் உங்களுடைய கட்சிக்கு தேசியமா நடந்தால் ஆறு அதே தலைகள் உங்களுடைய கட்சியுடைய தலைவர் யார், பொருளாளர் யார், ஒன்றுமே தெரியாது. மூடு மந்திரமாக இருக்கிற ஒரு கட்சியிலே போடுகாயாக இன்று போய் குழந்தை போல் இணைந்திருக்கிற மல்லி சாணக்கியன் அவர்கள் இன்னமும் பிள்ளையானவர்களையோ தமிழ் மக்களையோ பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள். என்னை பொறுத்தவரைக்கும் ஆணைத்தரமாக சொல்கிறேன், 70 வருடங்களாக தமிழர்களுடைய தரித்திரமாக இருப்பது தமிழர்சி கட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதை நான் இங்கு குறிப்பிட வைக்க விரும்புகிறேன். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தையும் கிழக்கு மாநிலத்தையும் கட்டியெழுப்ப வேண்டிய மிக பொறுப்பு மிக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை விமர்சிப்பதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது. உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாநிலத்திலே வரலாற்றிலே ஒரு தமிழனும் தனக்கான கட்சி அமைக்கவில்லை. நல்லையா மாஸ்டர் அதுக்கான முயற்சிகளை எடுத்தார், அது தோற்று போனது. சொல்லின் செல்வர் ராஜகுரு அவர்கள் அதுக்கான முயற்சியில் எடுத்தார், அல்லது உங்களுடைய தலைவர்களால் தோக்கடிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவராக இருந்தும் 77ஆம் ஆண்டு மட்டக்களப்பாளர் தீர்மானத்தால் அவர் ஒரு தனி பெரும்பான்மையோடு வந்து யூஎம்பி அரசாங்கத்தோடு சேர்ந்து இணக்க அரசியல் செய்தார். அவர் இன்றும் உயிரோடு வாழுகிறார். அவரால் கூட தனிப்பெரும் கட்சி ஒன்றை அமைக்க முடியாமல் போனது. ஈட்டிலே விடுதலை புலிகளால் எத்தனையோ தியாகங்களுக்கும் ஆயிரக்கணக்கான உயிர்ப்பலிகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய கிழக்குமான தமிழர்களை அந்த யாழ்ப்பாண மேட்டுக்குடி சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்த தலைவர் அடித்து துரத்திய பொழுதுதான் நாங்கள் விழித்துக் கொண்டோம், அரசியல் ஞானம் பெற்றோம், அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு தனி கட்சி தேவை என்று நாங்கள் கையேந்தினோம். இருந்தாலும் அந்த முயற்சியிலே பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து மக்கள் மத்தியிலே அரசியல் மயமாகப்பட்ட இந்த இயக்கத்தை கொண்டு சென்று புதிய தலைவர்களை கிழக்கு மாகாண பற்றோடு கிழக்கு மாகாண இன சௌபாக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு மாகாணமாக ஆக்குவதுதான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியே என்னுடைய இலக்கை ஒழிய உங்களை போன்ற அதிகாரத்தை பிடிப்பதற்காக அல்லது பதவிகளுக்காக வருவதற்காக இன்று ஒரு கட்சி நாளை ஒரு கட்சி எஸ்எல்எப்பியிலே அமைப்பாளர் என்று நாங்கள் எங்கும் போக மாட்டோம். வென்றாலும் தோற்றாலும் எங்களுடைய கொள்கை பிடிப்பிலே நாங்கள் நிற்போம் என்பதை உறுதியாக தமிழர்ச்சி கட்சிக்காரர்கள் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதுபோன்று இந்த வரலாற்றை எல்லாம் தமிழர்ச்சி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இளையவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருப்பது ஒரு வேதனையான விடயமாக நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்று கிழக்கு மாகாணத்திலே ஒரு விவசாய மாவட்டம் என்ற அடிப்படையில் கைத்தொழிலே மாற்றம் ஏற்படுவதற்கான பல முயற்சிகள் எடுத்தாலும் அது திட்டமிட்டு தோற்றுக்கொண்டே இருக்கிறது. விவசாயத்திலும் மீன்பிடியிலும் பல மாற்றங்களை செய்வதற்கான பல வாய்ப்புகள் உதயமாக கொண்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக எழுந்திருக்கிற விடயம்தான் லஞ்சமும் ஊழலும் பிரச்சனைகளும். முக்கியமாக இந்த நாட்டிலே என்ன விதமான அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தாலும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மிக பலமாக சுயாதீனம் ஆணைக்குழுவாக இயங்க வேண்டும். அதில் முக்கியம் என்னவென்றால் மிகப்பெரிய ஊழல்களை செய்தவர்கள் எல்லாம் அதிகாரிகளாக இருந்து அவர்களை பிடிக்கிற பொழுது அவர்கள் இங்கு கொழும்புக்கு தற்காலிகமாக இணைப்பு செய்யப்படுகிறார்கள். அந்த தற்காலிக இணைப்பிலே இருந்து அவர்கள் நீதிமன்றம் ஊடாக விடுதலை பெறப்பட்டு அவர்கள் வீடுகளிலே வீட்டு பணிகளை செய்து கொண்டிருந்திருப்பதாக அரசாங்க நிதிகளை செலுத்தி அவர்கள் மீண்டும் நல்லவர்களாக வெள்ளை அடித்து வருகிற சூழல் இருக்கிறது. இதே போன்று அரசியல்வாதிகளும் சில இருக்கிறார்கள். இப்படியான விடயங்களை நாங்கள் சரியாக இனங்கண்டு களையாமல் போனால் அல்லது அரசாங்க கொள்கையின் அடிப்படையில் 4 வருடங்களுக்கு 5 வருடங்களுக்கு ஒரு முறை செய்கிற இடமாற்றங்களை சரியாக செய்யாமல் போனால் நாங்கள் என்னதான் பொருளாதார மேம்பாட்டை பற்றி பேசினாலும் என்னதான் கிராம மட்டத்தில் அபிவிருத்தி ஏற வேண்டும், சமூகம் மேம்படைய வேண்டும், சமூகத்துக்கான கொடுப்பனவு சரியாக சென்றடைய வேண்டும், வறுமை ஒழிக்கப்பட வேண்டும், என்ன வேலை திட்டத்தை கொள்கை வகுப்பாளர்கள் வகுத்தாலும் கூட இதை நடைமுறைப்படுத்துவதில் பாரிய சிக்கல் எழுந்து கொண்டிருக்கும். ஆகையால் சபாநாயகர் அவர்களே, அரசாங்கம் கொண்டுள்ள இந்த இக்கட்டான சூழலிலிருந்து மீண்டெழுவதற்கு நாங்கள் சகல விதத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதோடு சரியானவற்றை சரியான நேரத்துக்கு பலமாக செய்ய வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு அரசாங்கத்துக்குள்ளேயும் பிரச்சனைகளையும் அரசாங்கத்துக்குள்ளே இருந்து எதிர்க்கட்சிக்கு அமரக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கான பலர் முயற்சிகள் எடுத்தாலும் இவற்றையெல்லாம் பாதுகாத்துக் கொண்டு காலத்தின் தேவையாக இருக்கிற இந்த இலங்கை திருநாட்டை கட்டியெழுப்பதற்கான சரியான வாய்ப்பை உருவாக்குவதற்கு தமிழ் மக்கள் விடுதலை கட்சி தொடர்ந்தும் அர்ப்பணிப்போடு செயலாற்றும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக்கொண்டு நன்றி, வணக்கம்.
சபைக்கு தலைவர் தாங்குகின்ற உதவி சபாநாயகர் அவர்களே, சமூக பாதுகாப்பு உதவி தொகை அறவீட்டு சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டம் மூலம் அதாவது இந்த நேரத்திலே இலங்கைக்கு தேவை என்பதை நாங்கள் அறிந்திருந்தாலும் கூட இது மக்களுக்கு மீண்டும் ஒரு சுமையை கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவே அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. கடந்த காலங்களிலே இலங்கை பல்வேறு பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியிலே சிக்கித் தவிக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நாட்டினுடைய நிதி அறவீட்டு சட்டம், அதாவது கௌரவ கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வந்த பிறகு வெட் குறைக்கப்பட்டது. இந்த குறைக்கப்பட்டதன் மூலமாக இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சி பல அடைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் உறுதிப்பட சொல்ல முடியும். அதே நேரத்தில் அந்த காலகட்டங்களிலே நடந்த ஊழல் மிக அதிகமாக இருந்த காரணத்தினாலும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக 2,25,00,000 மக்களும் இதன் பாதிப்பை உணரக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த வகையிலே மீண்டும் ஒரு வரி அதிகரிப்பு என்பது இந்த நாட்டிற்கு அவசியம், பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு. ஆனால் அந்த வரி அதிகரிப்பு என்பது மக்களை சுமைப்படுத்தாமல் செய்வதற்கான ஒரு யோசனையாக இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்க முடியும். இன்று இந்த இப்பொழுது வெட் வரி 15% அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இப்பொழுது இந்த போடப்பட்டிருக்கின்ற இந்த சமூக பாதுகாப்பு உதவீட்டு அறவீடு சட்டம் என்பது எதற்காக இந்த நிதியை சேர்க்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நேரடியாக மக்களை தாக்குகின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பொருளை இறக்குமதி செய்தால் அதற்கு 2.5%, அதை தொகைக்கு விற்கும் பொழுது 2.5%, அதை சில்லறையாக விற்கும் பொழுது 2.5%, நுகர்வோருக்கு போய் சேரும் பொழுது அது இன்னொரு 2.5%, இப்படியாக 10% வரை அறவிடப்படுகின்றது. ஏற்கனவே 15% வேட், 10% இந்த அறவீட்டுத் தொகை நிதி, ஆகவே 25% மக்களை நேரற்ற முறையிலே தாக்குகின்ற ஒரு வரியாகத்தான் நாங்கள் இதை கருக்கின்றோம். ஆனால் இப்படியாக சேர்க்கின்ற இந்த வரி, இந்த 10% எதற்காக சேர்க்கப்படுகின்றது, யாருக்காக இந்த உதவி செய்யப்படுகின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில் இங்கே எந்த விதமான விஷயமும் அதில் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் வரி எல்லாமே போடும்பொழுது திரைச்சேரிக்கு போகின்றது. ஆனால் அந்த வரியினுடைய செலவு என்னென்ன வீதம் என்னென்ன செய்கின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. பல்வேறு அபிவிருத்தி வேலைகளுக்கு செய்யலாம். ஆனால் இந்த நாட்டிலே இன்று உணவுக்காக பாடுகின்ற அந்த மக்களுக்கு அந்த வரி போய் சேருமானால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே இன்று துன்பப்படுகின்ற மக்களுக்கு கிட்டத்தட்ட 67,00,000 மக்களுக்கு மேலே இன்று வறுமை கோட்டிலே ஒருவேளை சாப்பாடை உண்ணுகின்ற இந்த மக்களுக்கு இந்த வரி செலவிடுமானால் நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்க முடியும். ஆனால் அப்படி அல்லாமல் இந்த வரியை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு 37 ராஜாங்க அமைச்சர்களை கொடுத்து அவர்களுக்கு இந்த செலவை செய்வதற்கு அரசாங்கம் முன்வருமையானால் அதை நாங்கள் எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலைக்குத்தான் நாங்கள் செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ந்திருக்கின்ற நிலையிலே எல்லோரும் இன்று இங்கே ஆளுங்கட்சியிலே ஒரு உறுப்பினராக பேசப்பட்டவர் தான் சொன்னார், நாங்கள் எதிர்பார்த்த 20 கேபினெட் அமைச்சர்களும் 10 ராஜாங்க அமைச்சர்களும் தான் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தாராம். ஆனால் இன்று 37 ராஜாங்க அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 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 வரியை எடுத்து அவர்களுக்கு செலவழிக்க இந்த அரசாங்கம் உட்படுமையானால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எப்படி கட்டி எழுப்புவது, அதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இன்று புதிதாக வந்திருக்கின்ற பிரிட்டிஷ் பிரதமர் என்ன சொல்லுகின்றார், நான் என்னுடைய கட்சிக்கு நான் எவ்வளவு கட்சி உறுப்பினர்களுக்கு நான் என்ன செய்கின்றனோ அதே போல அதே திருப்தியை நான் எதிர்கட்சிகளுக்கும் கொடுக்க வேண்டும், மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதைத்தான் அவர் சொல்லுகின்றார். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையை நாங்கள் எங்கள் நாட்டிலே உருவாக்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அவர் சொல்றார், மை டியூட்டி இஸ் நாட் ஓன்லி சாட்டிஸ்ஃபை மை பீப்பிள், இட் இஸ் மை டியூட்டி டு சாட்டிஸ்ஃபை த அப்போசிஷன் பீப்பிள் அண்ட் த பீப்புள் ஆஃப் த நேஷன். இப்படிதான் அவர் சொல்றார். ஆகவே மக்களையும் கவனிக்க வேண்டும், எதிர்கட்சியிலிருக்கிறவர்களையும் சமாதானப்படுத்த வேண்டும். இது அப்படி இல்லை, ஆளுங்கட்சியை சமாதானப்படுத்திவிட்டால் போதும் என்று நினைக்கின்றார்கள். ஆகவே ஆளுங்கட்சியை சமாதானப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் இன்று தன்னுடைய இந்த நிதியை செலவழிப்பதற்கு முன்முறையானால் அவர்களுக்காக அந்த திருப்தியை அவர்களுக்கு செய்வதற்கு நடவடிக்கை எடுமானால் நிச்சயமாக அது ஒருபோதும் சரிவராது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்று மாவு இந்த நாட்டிலே இறக்குமதிப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், தோட்ட தொழிலாளருடைய பிரதான உணவு மாவு என்பதை எல்லோரும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேலே இப்பொழுது மாவு விற்கப்படுகின்றது. ஆகவே இந்த மாவினுடைய விலை அதிகரிப்பின் காரணமாக இன்று ஒரு நேரம் சாப்பாடு கொள்வது கூட மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றது, நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டினுடைய இன்று பொருளாதார பிரச்சினை மட்டுமல்ல, இந்த நாட்டிலுள்ள அரசியல் ஸ்திரமின்மை, இந்த நாட்டிலே இன்று பயங்கரவாத சட்டம் உருவாக்கப்பட்டு இதன் மூலமாக இன்று அதாவது அப்ரூவல் பாதுகாப்பு உரிமை மீறல் இன்று அதிகமாக அரசாங்கமே இதை ஏற்றுக்கொண்டு செய்வது போல இப்பொழுது செய்து கொண்டு போகின்றார்கள். ஆகவே இந்த மாதிரி நிலை இந்த நிலையிலே இன்று ஜெனீவாவிலே நடப்புகின்ற உலக சர்வதேச நிகழ்விலே இலங்கையினுடைய நிலைமை என்ன ஆகும் என்று நாங்கள் கற்பனை செய்ய வேண்டும். இப்பொழுது மிச்சல் பக்லெட் சொல்லியிருக்கின்றார், இந்த இலங்கையினுடைய அதாவது இலங்கையிலே இப்பொழுது நடைபெறுகின்ற மனித உரிமை மீறல் ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்படுகின்றதா, அல்லது அங்கிருக்கின்ற கடந்த காலங்களிலே சிறுபான்மை மக்களுக்கு மட்டும்தான் இந்த மனித உரிமை மீறல் என்று இருந்தது, இன்று பெரும்பான்மை மக்களுக்கும் இது இருக்கின்றது, அநேகமான சிங்கள மக்களும் இன்று கைது செய்யப்படுகின்றார்கள். ஆகவே ஒரு நாட்டிலே உரிமையாக அதாவது நேர்மையாக ஜனநாயக ரீதியிலே போராட்டம் செய்வர்களை கைது செய்வது என்பது மிக வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாகும். ஆகவே இதையும் அரசாங்கம் கவனம் எடுத்து எதிர்காலத்திலே இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இன்று இந்த பொருளாதார சிக்கல் மத்தியிலே பல்வேறு சமூகங்கள் பல்வேறு தொழிலிலே ஈடுபடுகின்ற மக்கள் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். நானிருக்கின்ற கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். நீங்களும் உங்கள் பகுதியிலே பெட்ரோல் கொடுக்க வேண்டும், டீசல் கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களுக்கு இன்று மீன் விலை குறைவாக இருக்க முடியும். அதே போல உங்களுடைய நிலைமைதான் எங்கள் நிலைமையும். இன்று விவசாயத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, த்ரீ வீல் ஓடுவதற்கான வசதிகள் இல்லை. அதை நம்பி வேலை செய்கின்ற பல்லாயிரக்கணக்கான த்ரீ வீல் ஓட்டுநர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அதே போல சிறு சிறு கைத்தொழில் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த வசதியை பெற்றுக் கொடுக்க முடியாமல் மிக கஷ்டமாக இருக்கின்றார்கள். இன்னொரு விஷயம், இப்பொழுது அரசாங்கம் சொல்லுகின்றது 10,000 ரூபாய் நன்கொடையாக உலக உணவு ஸ்தாபனம் கொடுப்பதை நாங்கள் மக்களுக்கு நேரடியாக கொடுக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றது. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே மக்களுக்கு உதவி செய்வது என்பது மிக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதை மக்களுக்கு நேரடியாக போய் செல்கின்ற விஷயத்தை செய்ய வேண்டுமே தவிர மக்களுக்கு ஏதாவது வேறு அரசியல் ரீதியிலே இது செயற்படுமையானால் அது நிச்சயமாக இதுவும் ஒரு ஃபெயிலியராக என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுவாக மலையக பகுதிகளிலே சிலர் சொல்லுகின்றார்கள், இதை கோஆபரேட்டிவ் அதாவது சிடபிள்யூ மூலம் சத்தோசம் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று. சத்தோசம் மூலமாக கொடுக்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. சத்தோசம் மூலமாக கொடுக்கின்ற பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட காலையிலே கடையை திறந்தால் 12 மணிக்கு முதல் எல்லா பொருட்களும் முடிந்து விடுகின்றது. அது யாருக்கு கொடுக்கின்றார்களோ எவருக்கு கொடுக்கின்றார்களோ 12 மணிக்கு முடிந்து விடுகின்றது. 12 மணிக்கு பிறகுதான் மலையக தோட்ட தொழிலாளர்கள் டவுனுக்கு வருவார்கள், நகரத்துக்கு வருவார்கள். நகரத்துக்கு வந்து தங்களுடைய பொருட்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு பொருட்கள் இல்லை, குறைந்த விலையிலே கிடைக்கின்ற சத்துவசவிலே பொருட்கள் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆகவே இந்த நிலை மாற வேண்டும், அந்த பொருட்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். அல்லது சத்தோசம் மூலமாக கொடுக்காமல் வேறு கடைகள் மூலமாக ஒரு ஒரு பிரான்சைஸ் மூலமாக கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இப்படியான சூழ்நிலையை அந்த மக்கள் வாழ்க்கையிலே எதிர்வருகின்ற மாதம் 24ஆம் தேதி நான் நினைக்கின்றேன் தீபாவளி திருநாள் வருகின்றது. பொதுவாக தமிழ் மக்களுடைய மிக பிரதான ஒரு நாளாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த நாளிலே இந்த அரிசி, பருப்பு, அதே போல பயறு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையிலே கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நான் நினைக்கின்ற ஒரு தமிழ் அமைச்சர் மட்டும்தான் நீங்க உட்கார்ந்து இருக்கின்றார், அவராவது இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வாழ்க.
பௌமேஸ்வர தேவதுமாட்ட மீனாட்ட கரு காமினி வலைபடும் மாட்ட மினித்து தானமேக காலம்
මුලාසන් නියෝජ්‍ය කතානායකතුමනි, අද අපි විවාදයට ගන්නේ සමාජ ආරක්ෂණ දායකත්ව බද්ද පිළිබඳව. මා මුලින්ම සඳහන් කරන්න කැමති මේ බදු පැනවීම පිළිබඳව අපි එකඟ නොවුනත් බදු නොමැතිව රාජ්‍යයක් පවත්වාගෙන යෑමේ හැකියාවක් නැහැ. හැබැයි සඳහන් කරන්න අවශ්‍යයි දැන් 2019 ජනාධිපතිවරණයෙන් පස්සේ මේ වෙනකම්ම මේ රජය විසින් ක්‍රියාත්මක කරපු ප්‍රතිපත්තිය තමයි සුදුසු කාලයේ සුදුසු තීරණ නොගෙන සුදුසු කාලයේ නුසුදුසු තීරණ ගැනීම, වැරදි තීරණ ගැනීම මේ රජය පත් වූ දිනය සිටම කරපු දෙයක්. 2019 දී ජනාධිපතිවරණයෙන් පස්සේ පත්වෙච්ච කැබිනට් මණ්ඩලය ලංකාවේ තිබිච්චි බදු ක්‍රමය මුළුමනින්ම උඩියටු කරලා බදු සංශෝධන ටිකක් අරන් ඇවිල්ලා රජයට ලැබිච්චි බදු ආදායම රුපියල් බිලියන 500කින් 600කින් නැති කරගත්තා. මේ බදු සංශෝධන සෞභාග්‍ය දැක්මට ඇතුළත් කරලා තිබිච්චි අවස්ථාවේදීම අපි ගිහිල්ලා පෙන්නුම් කරලා දුන්නා. මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ තිබුණට කමක් නැහැ, හැබැයි මේ සංශෝධන කරන්න එපා. මේ සංශෝධන කළොත් රාජ්‍යයේ ආදායම කඩාගෙන වැටෙනවා විතරක් නෙවෙයි, රටේ අභ්‍යන්තර මූල්‍ය ස්ථාවරත්වයේ පවත්වාගෙන යෑමේ ගැටලු පැන නැගිලා රටේ උද්ධමනය හා ආර්ථික ක්‍රියාකාරීත්වයට විශාල බලපෑමක් එල්ල වෙනවා කියලා කියන්න කනගාටුයි මූලාසනාරූඪ නියෝජ්‍ය කතානායකතුමනි. ඒ අවස්ථාවේදී එවකට ජනාධිපති ලේකම් විදියට හිටපු පී.වී. ජයසුන්දර මහත්තයාට මේක ගිහිල්ලා අපි ඉදිරිපත් කරපුවාම එතුමා අපිට කියපු කාරණාව තමයි තමුන්නාන්සේලාගේ වැඩක් බලාගන්න අපි ආර්ථිකය ගැන බලාගන්නවා කියලා. හැබැයි එහෙම ආර්ථිකය ගැන බලාගන්නවා කියපු නිලධාරීන් අන්තිමට 69 ලක්ෂයක ජනවරමකින් පත්වෙච්චි ජනාධිපතිවරයාට ගෙදර යන තැන්ට වැඩේ කළා. 3-2 බලයක් හම්බ වෙච්චි රජ සීසීකඩ කඩලා විසිරෙන ආකාරයට උපදෙස් දීලා ක්‍රියාත්මක කළා. පීවිජයසුන්දර මහත්තයාට තිබිච්ච ඇලජික් එකක් තමයි ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල සහ ජාත්‍යන්තර මූල්‍ය ආයතනත් එක්ක ගනුදෙනු කරන්න තිබිච්චි නොහැකියාව, එහෙම නැත්නම් අකමැත්ත, එහෙම නැත්නම් එතුමා ඒවා ප්‍රතික්ෂේප කිරීමත් මේ රජයේ මූල්‍ය අස්ථාවරත්වයට පත් වෙලා මේ වර්තමාන රජය, මේ වර්තමානයේ රට සහ රටේ ජනතාව මූණ දීලා දෙන ප්‍රශ්නවලට සමස්ත රටම ඇදලා දැමීමට ඒ කියන උද්දච්චකම හේතු වුණා කියන කාරණාව අපි පෙන්වලා දෙන්න අවශ්‍යයි. එතපත් එක්ක අපි අවුරුදු 20 ගණනක් ගණදෙනු කරලා තියෙනවා, වැඩ කරලා තියෙනවා. එතුමා යටතේ අපි වැඩි කරලා තියෙනවා. එතුමා සමග වෘත්තීය සමිති ක්‍රියාකාරීත්වයන් වල කටයුතු කරලා තිබෙනවා. දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව, කෂ්ට සුරාබද දෙපාර්තමේන්තුව, රේගු දෙපාර්තමේන්තුව නවීකරණය කරන වැඩ පිළිවෙල වල අපි ඉඳලා තියෙනවා. හැබැයි එතුමා ඒ පහුගිය කාලේ ගත්ත සියලු තීන්දු මේ රටට හිතකර ආකාරයට නොගැනීමේ වන්දිය දේශපාලනඥයන් වෙච්ච අපිටත් ඔබටත් මේ රටේ අහිංසක ජනතාවටත් ගෙවන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. එවගේම මම මේ අවස්ථාවේදී මේ පනතට ප්‍රවේශ වෙන්න කලින් කරුණු කීපයක් පෙන්ලා දෙන්න අවශ්‍යයි. මම සාමාන්‍යයෙන් පුජ්ජලිකෝ නම් කියලා කාටවත් දොස් කියන්නේ නැහැ. නොකියම බැරි නම් විතරයි කියන්නේ. ඒ නිසා තමයි එතුමාගේ නම සඳහන් කළේ. ඒ වගේම මම මෙතන කරුණා ප්‍රකාශ කරන්න අවශ්‍යයි. උගතෙක් විදියට හැසිරෙන ටයි කෝඩ් දාලා මේ සභාවට එන කළු කෝට් එකට යටින් පුල්ලි තියෙන ජාතික ආර්ථිකය විනාශ කිරීමේ උපක්‍රම සිංහල සමාජය තුළ ව්‍යාප්ත කරන ඒ වගේම සාධාරණ යුක්තිසහගත ආර්ථික හා සමාජ ප්‍රශ්න වෙනුවෙන් පෙනී සිටින මේ රටේ අරගල කරුවන්ගේ හෝ අරගල වෙනුවෙන් පෙනී සිටින ජන දකුණේ ජනතාවගේ මොළ සුද්ධ කරන ජාතික ආර්ථිකයක් ගොඩනැගීම දකුණේ ජාතික ආර්ථිකය ශක්තිමත් කරන වැඩපිළිවෙළක් කඩා කප්පල් කරන ක්‍රියාවන් වලට උල්බන්දන් දෙන සිංහලෙන් කතා කරන දෙමළ ඩයස්පෝරාවේ ඩොලර් මත යැපෙන මේ රාසමාණික්‍යම් මන්ත්‍රීතුමා පහුගිය දවසක ලංකාවේ ජාතික බලවේග වලට විශාල ප්‍රහාරයක් එල්ල කරලා තිබ්බා. ජාතික බලවේග වෙනුවෙන් කතා කරන, රටේ ආර්ථිකය වෙනුවෙන් කතා කරන, ජනතාවගේ ප්‍රශ්න වෙනුවෙන් සැබෑවට පෙනී සිටින දේශපාලනඥයන් විමල් වීරවංශ මැතිතුමාලා, ගම්මබිල මැතිතුමාලා, වාසුදේව මැතිතුමාලා, ඒ විතරක් නෙමෙයි ඒ වෙනුවෙන් පෙනී සිටින වෙනත් අය ඩලස් මැතිතුමා වෙන්න පුළුවන්, එහෙම නැත්නම් තමුන්නාන්සේලාගේ පැත්තේ ඉන්න ව්‍යාත්මක නියෝජනය කළා ආපු අපේ වීරදකර ඇමතිතුමා වගේ අය වෙන්න පුළුවන්. මේ අයව හෙලා දකලා දේශපාලනයෙන් පන්නන්න ඕනි කියලා කතා කරලා තිබුණා. හැබැයි එතුමට අමතක වෙලා තියෙනවා, එතුමා 2009 වෙනකන් බෙදුම්වාදය පෝෂණය කරන්න පෙනී හිටියා. 2009 ඉඳලා 15 වෙනකම් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා වෙනුවෙන් පෙනී ඉඳියා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂේ. ඊට පස්සේ තමයි ද්‍රවිඩ සන්ධානයට ඇවිල්ලා වෙරලා අද මේ විදිය ප්‍රකාශ කරන්නේ. අපි කියන්න කැමති තමුන්නාසේ ටයි කෝඩ් දාගෙන මේ කරන මේ වැඩේ ඉතාම නරක කැනහිලි වැඩක් කියන එක මම පෙන්වා දෙන්න කැමති. කතානායකතුමනි, මේ විවාදයට ගන්න සමාජ ආරක්ෂණ බද්ද කලින් තිබුණා දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව විසින් පරිපාලනය කරපු බද්දක්, ජාතිය ගොඩනැගීමේ බද්ද කියලා. මේ ජාතිය ගොඩනැගීමේ බද්දෙන් අපේක්ෂා කළේ එවකට රට මූණ දීලා තිබිච්චි අර්බුද හමුවේ විශේෂ අර්බුදලක් සම්පාදනය කර ගැනීම කේන්ද්‍ර කර ගනිමින් පිරිවැටුම මත පදනම් වූ බද්දක් ඉදිරි රැස් කර ගැනීම. මේ බද්ද එකතු කිරීමේ මුළුමනින්ම වගකීම පවරලා තිබේ දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුවට. ඒ බද්දම නැවත ආකාරයට ගෙන ඒමක් විදිහට තමයි අපිට දකින්න පුළුවන් වෙන්නේ මේ සමාජ ආරක්ෂණ දායකත්ව බද්ද නැවත පැනවීම. බදු පැනවීමට අපි විරුද්ධයි. නැවත බදු පැනවීමෙන් රටේ උද්ධමනය සහයව නැත්නම් භාණ්ඩවල මිල ඉහළ යාම සහ පාරිභෝගිකයන් අහිංසක ජනතාව අගතියට පත් වෙන එකට අපි විරුද්ධයි. එහෙත් අපි පිළිගන්න අවශ්‍යයි රටක රාජ්‍ය පවත්වාගෙන යන්න බදු අවශ්‍ය වෙන බව. හැබැයි මේ පනවන බද්ද ප්‍රතිපත්ති සම්පාදකයන් විදියට නියම ආකාරයෙන් එකතු කර ගැනීමේ කටයුත්තට අපි උර දෙන්න ඕනි. ඒ බදු ප්‍රතිපත්තිය ලබා දීලා විතරක් මදි. ඒ ආයතන මේ බද්ද නියම ආකාරයෙන් ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කරලා රැස් කර ගන්න ඕනි. මුළු බදු ප්‍රමාණයම රැස් කර ගන්නවාද කියන කාරණාව අපි විමර්ශනයට ලක් කරන්න ඕනි. ඒ ආයතන වලට මේ කටයුත්ත කරන්න පුළුවන්ද කියන එක බලන්න අවශ්‍යයි. සහ මේ බද්ද මත සමාජ අසාධාරණයක් සිද්ධ වෙනවද කියන කාරණාවත් අපි සැලකිල්ලට ගන්න ඕනි. මේ සභාවේදී නොයෙක් විට කතා වුණා මේ බදු මත බදු කැස්කේඩ් එෆෙක්ට් එක, බදු මත බදු පැනවෙන ස්වභාවයක් මේ බද්දේ තිබෙනවා කියලා. ඕනෑම පිරිවැටුම් බද්දක ස්වභාවය තමයි බදු මත බදු පැනවෙන ආකාරයක් තිබෙනවා. හැබැයි මේ පනත ඉදිරිපත් කරනකොට මේ අය උත්සාහ කරලා තියෙනවා මේ බදු මත බදු පැනවීම අවම වන ආකාරයට මුළු පිරිවැටුමටම බද්ද පනවන්නේ නැතුව පිරිවැටුමෙන් කොටසකට පමණක් එකතු කළ වටිනාකම මත පමණක් බද්ද පැනවෙන ආකාරයට කටයුතු කරන්න උත්සාහ කරලා තිබීම බදු පැනවීමට විරුද්ධ වෙන අපටත් පැසසුම් සහගත කාරණාවක් විදිහට අපිට ප්‍රකාශ කරන්න පුළුවන්. ඒ අනුව මා පෙන්වා දෙන්න කැමති මේ බද්ද පැනවීමෙන් ඔබේ රජයේ බලාපොරොත්තු වෙනවා රුපියල් බිලියන 140ක වාර්ෂික ආදායමක් රැස් කරගන්න. මේ ඉතුරු වෙලා තිබෙන මාස කීපේ සැප්තැම්බර්, ඔක්තෝබර්, දෙසැම්බර් 30කන දක්වා කාලය තුළදී රුපියල් බිලියන 35ක විතර ආදායමක් එකතු කරගන්න බලාපොරොත්තු වෙනවා. මම පෙන්වා දෙන්න කැමති මූලාසන ආඩුඩ නියෝජ්‍ය කතානායකතුමනි, අපි බදු පැනෙව්වට, අපි මේ පනත් හැදුවට, අපි මේ ප්‍රතිපත්ති සකස් කරලා ගෙවුලා දුන්නට රාජ්‍ය ආදායම එකතු කරන දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව, රේගු දෙපාර්තමේන්තුව හා සුරාබදු දෙපාර්තමේන්තුව නියම කාර්යක්ෂමතාවයෙන් යුතුව, නියම සම්පත් උපයෝජනයෙන් යුතුව කටයුතු කරන්නේ නැත්නම් අපි කොච්චර ප්‍රමාණයක් බදු එකතු කිරීමට ආදාර ප්‍රතිපත්ති හදලා දුන්නත් ඒ බද්ද රජයට එකතු වීම වෙන එක එකතු වෙන එක කරගන්න හම්බ වෙන්නේ නැහැ එකතු කරන්න බෑ. අද දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව සම්බන්ධයෙන් ගත්තොතින් විශාල ගැටලු රාශියක් පැන නැගිලා තිබෙනවා. මම මේ අවස්ථාවේ පෙන්ලා දෙන්න ඕනි මේ සභාවේදී ගොඩක් අයගේ අදහස් ඉදිරිපත් වුණා. ඒ පිළිබඳව බදු මාපියාවක් ගොඩ නැගිලා තිබෙනවා. අපි මේ දෙපාර්තමේන්තුවේ වෘත්තීය සමිති කරන කාලේ තමයි මේක පෙන්ලා දුන්නේ. නිලධාරීන්ගෙන් ඊට අමතරව බදු ගෙවන ජනතාවගෙන් බදු උපදේශන සේවා සපයන අයගෙන් සමන්විත වෙලා බදු මාපියාවක් ගොඩ නැගිලා තියෙනවා. ඒ කතාව ඇත්ත. අපි බදු මාපියාවක් තියෙනවා කියලා කියපුවම මිනිස්සු එක පිළිගන්න කැමති වුණේ නැහැ. එදා ඔය ඉහළ නිලධාරීන් විතරක් නෙවෙයි බදු ගෙවන අයත් අපේ ඉහළ නිලධාරීන්ත් මේක විවේචනය කළා. නමුත් අපිට අද පෙන්න දෙන්න පුළුවන් මූලාසනාරුවර නියෝජ්‍ය කතානායකතුමනි මීට අවුරුදු 5කට 10කට කලින් මේ බදු දෙපාර්තමේන්තුවේ වැඩ කරපු කොමසාරිස්වරු ජ්‍යෙෂ්ඨ කොමසාරිස්වරු සහ ඒහා මට්ටමේ නිලධාරීන් කී දෙනෙක් අද ඔය කියන ලංකා
ප්‍රධාන
පෙළේ ව්‍යාපාරිකයන්ගේ
ගර්බන්තිතුමා ඔඩර් ප්ලීස් ගරු කෝකිලා ගුණවන්දන මැතිණිය මූලාසනයට
ඔය කියන ලංකාවේ ඉහළම පෙළේ ව්‍යාපාරිකයන්ගේ ගණකාධිකාරිවරු බදු උපදේශකවරු සහ ඒගොල්ලන්ගේ සංකල්ප නිර්මාණය කරන තින්ක් ටෑන්ග් වල කී දෙනෙක් වැඩ කරනවද කියලා හොයලා බලන්න අවශ්‍යයි. මේ බදු එකතු කරගන්න බැරි වෙලා තියෙන්නේ ඇයි කියන ප්‍රශ්නට උත්තර හොයනකොට මෙන්න මේ කාරණාව අපිට පේන්න තියෙනවා. ඒ කියන්නේ අදටත් ඇතම් අවස්ථාවලදී සමාගමට ඕනි බද්ද හදලා දෙන්නේ බදු එකතු කරන් ඉන්න දෙපාර්තමේන්තුව වල ඉන්න කස්ටම් එකේ හරි සුරා බදු හරි දේශීය ආදාන් හරි දෙපාර්තමේන්තුවේ නිලධාරීන් විසින් නම් කොහොමද අපි මේ බද්ද නිවැරදි ආකාරයට එකතු කරගන්නේ? එකතු කරගන්න හම්බ වෙන්නේ නැහැ. ඒ නිසා මේ ආයතන වලට චෝදනා කළා විතරක් හරියන්නේ නැහැ. මේ ආයතන වල ඉන්න නිලධාරීන්ගෙන් 95%ක් නිවැරදිව මේ කටයුත්ත කරන්න සූදානම් නිලධාරීන් ඉන්නේ. මෙතෙන්දි විශාල වශයෙන් චෝදනා එල්ල කළා. මේ නිලධාරීන් ඔක්කොටම බනින එක අපරාධයක්. මේ නිලධාරීන් සියලුම දෙනා හොරු නෙවෙයි. මේ නිලධාරීන් සියලුම දෙනා එහෙම වංචා කරන අය නෙවෙයි. මේකෙන් 5%ක් ඇති හොයි නම් මේ වංචා කරන අය. ඒකට වෙනම ක්‍රම තියෙනවා. ඒ අය අල්ල ගන්න පුළුවන්. හැබැයි ඒක නිසා දෙපාර්තමේන්තුව අකර්මණ්‍ය කරන එක අපරාධයක්. අන්න ඒ ආකල්පයෙන් බලලා තමයි මේ දෙපාර්තමේන්තුව අකර්මණ්‍ය කරන්න ප්‍රතිපත්ති තීන්දුව ගත්තේ පහුගිය කාලේ. ඒ වහාම නිවැරදි කළේ නැත්තම් බදු එකතු කරගන්න හම්බ වෙන්නේ නැහැ. මම ප්‍රකාශ කරන්න අවශ්‍යයි නියෝජ්‍ය කතානායකතුමනි මුලාසනාරුණ්ඩ මන්ත්‍රී තුමියනි දැනට දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව එකතු කරන බදු මුදල වගේ මම හිතන්නේ මේ අවුරුද්දේ තියෙන්නේ රුපියල් බිලියන 500ක 600ක විතර ටාගට් එකක් දීලා තියෙන්නේ. මේ ටාගට් එකට වඩා ඉතා වැඩි ප්‍රමාණයක් තව රුපියල් බිලියන 3400ක බදු එකතු කරගන්න පුළුවන්. මේ බදු දැලට සම්බන්ධ වෙච්චි නැති අඩුගානේ බදු ගෙවන්න ඕනි බදු හඳුනා ගැනීමේ අංකයක්වත් නැති දසදහස් සංඛ්‍යාත ප්‍රමාණයක් මේ රටේ ආර්ථික ක්‍රියාකාරකම් වල කෝටිපතියන් විදිහට ව්‍යාපාරවල නිරත වෙලා ඉන්නවා. මෙන්න මේ අයගෙන් මේ බදු මුදල අය කරගන්න වැඩ පිළිවෙලක් අපි සකස් කරන්න අවශ්‍යයි. ඒ වගේම දෙපාර්තමේන්තුවේ ගත්ත සියලුම සේවකෝ අපි පශ්චාත් උපාධි පහසුකම් දීලා රැමිස් පද්ධතිය හරහා වගේම පශ්චාත් උපාධි ආයතනයේ යවලා පුහුණු කරපු හොඳ නිලධාරී පන්තියක් ඉන්නවා. හැබැයි කාර්යක්ෂමතාවයේ 50%ට වැඩි ඇවිල්ලා නැහැ. මේ දෙපාර්තමේන්තුව කාර්යක්ෂම කරන්න හඳුන්වලා දීපු රැමිස් පද්ධතිය ගත්තොත් අද සම්පූර්ණම අකාර්යක්ෂම පද්ධතියක් බවට පත් වෙලා තියෙනවා. මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමියනි පරිගණක පද්ධතියක් හදන්නේ සේවකයන්ට සහාය සලකන්න. සේවකයන්ට සහාය ගන්න සේවකයා විසින් නිලධාරියා විසින් කොමසාරිස්වරයා විසින් බදු නිලධාරියා විසින් කරගෙන යන වැඩවලට සහාය ගන්න තමයි පරිගණක පද්ධතියක් හදන්නේ. අපේ මේ රැමිස් පද්ධතිය හදලා තියෙන්නේ පරිගණක පද්ධතියට ඕනි විදිහට සේවකයාට වැඩ කරන්න වෙලා තියෙන්නේ. අද දැන් අවුරුදු 7ක් වෙනවා මේ පරිගණක පද්ධතිය ගොඩනගන්න පටන් අරගෙන තවම නිමාවක් නැහැ. සිංගප්පූරු සමාගමකට දීලා තියෙන්නේ රුපියල් බිලියන 8යි 10යි අතර ප්‍රමාණයක් වියදම් කරලා තියෙනවා. මුළු දෙපාර්තමේන්තුවම කඩාගෙන වැටෙන්න ප්‍රධාන වශයෙන් හේතු වුණේ මේ පරිගණක පද්ධතිය කියන එක අපි කියනවා. එහෙම නෙවෙයි නම් ඒකට ඒගොල්ලෝ උත්තර සපයන්න අවශ්‍යයි. අද මේ වෙනකොටත් 2019 අවුරුද්දේ 2020 අවුරුද්දේ ආදායම් බදු වාර්තා තමයි නැත්තම් එකතු කළ අගේ මත බදු වාර්තා තමයි සමීක්ෂණයට ලක් කරන්නේ. දැන් අවුරුදු 3කට කලින් ඒවා. එතකොට තව අවුරුදු කීයක ඒවා බලන්න තියෙනවද? බලන්න විදිහක් නැහැ. අද ලිපිගොනු සංඛ්‍යාව පිළිබඳව හෝ ඒවා ගෙවපු බද්දක් විදිහට හෝ ඒවා එහෙම නැත්නම් වෙන මොකක් හරි විදිහට හෝ ඒවා තොරතුරක් ගන්න ඕනි නම් සිංගප්පූරු සමාගමකට ඩොලර් වලින් ගෙවලා තමයි මේක ගන්න ඕනි. මේ පටන් ගන්නකොට අපි කිව්වා මේ වැඩේ කරන්න එපා කියලා. සිංගප්පූරු සමාගමකට දුන්නා. ඒ සමාගමට මුදල් ගෙවලා නැහැ. අද කිසිම දෙයක් කරගන්න බැරි තත්ත්වෙ දෙපාර්තමේන්තු හිර වෙලා තියෙනවා. ඒ නිසා තමයි මම අකණ්ඩවම මේ සභාවට හිටපු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාට, මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාට විතරක් නෙවෙයි රනිල් වික්‍රමසිංහ ගරු අග්‍රාමාත්‍යතුමාට, ජනාධිපතිතුමාට විතරක් නෙවෙයි මේ පාර්ලිමේන්තුවේත් මම යෝජනා කළා. මෙච්චර බදු පටවලා මේ අලුතෙන් බදු ගහලා මේ රටේ ජනතාව මත බදු බර පටවන්න නැතුව බදු නොගෙවෙන හෝ බදු ගෙවන හරියට ගෙවන්නේ නැති මිනිස්සුන්ගෙන් විතරක් තව රුපියල් බිලියන 500ක් 600ක් එකතු කරගැනීමේ විභව ආදායමක් මේ ආර්ථිකය තුළ තියෙනවා. ඇයි මේක එකතු කරගන්න මේ ආයතන ප්‍රතිසංවිධානය කළා ඒ සඳහා ප්‍රවේශ වෙන්නේ නැත්තේ කියන එක තමයි අපිට තියෙන ප්‍රශ්නේ. කාවද මේ ආරක්ෂා කරන්නේ? හරියට මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි, අර විදේශ විනිමය පනත සංශෝධනය කරන්නේ නැහැ වගේ. විදේශ විනිමය පනතට 2007 ගෙනාවු සංශෝධනවල ප්‍රතිඵලයක් විදියට මාසෙකට අපිට ඩොලර් මිලියන 300යි 400යි අතර ප්‍රමාණයක් අහිමි වෙනවා. ඒ පනතේ සංශෝධනය ගෙනල්ලා ඒ පනත සංශෝධනය කරනවා නම් ඒ ඩොලර් ප්‍රමාණය අපිට ඉතුරු කරගන්න පුළුවන්. අපි හැමදාම කියනවා අවධානය යොමු වෙන්නේ නැහැ. ඒ නිසා තමයි අපි කියන්නේ මේ සභාව රවටනවද කියලා. වෙලාවකට හිතනවා මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි මේ පාර්ලිමේන්තුව මාසෙකට දවසක් පැවැත්වුවා නම් ඇති කියලා. ඒ වෙනුවට නෙළුම් මාවතේ කාර්යාලයත්, සිරිකොතේ කාර්යාලයක්, අර ඩාලි රෝඩ් එකේ කාර්යාලයයි, සමගි ජන බලවේගයේ කාර්යාලයයි විතරක් පවත්වාගෙන ගියා නම් ඇති කියලා හිතන විදිහට තමුන්නාන්සේලා මේ ආණ්ඩුව කරන අය විසින් අපිව අසරණ කරලා තියෙනවා. මේ අපි ඉදිරිපත් කරන යෝජනා අසරණ කරලා තියෙනවා. මේව ප්‍රයෝජනෙට ගන්න නැති තත්ත්වයකට පත් කරලා තියෙනවා. මේක කතා කරන්නේ මම විතරක් නෙමෙයි. අපේ මේ සභාවේ ඉන්න බොහෝ දෙනෙක් කතා කරනවා. ඒ අදහස් වලට මොකද්ද ලැබිලා තියෙන සැලකිල්ල? කවදද ඒ අදහස් වලට සවන් දුන්නේ? මොන අදහස්ද යෝජනා විදියට අරගෙන ඒවා මේ ඵලදායී ආර්ථිකයට යොදා ගැනීම සඳහා පාවිච්චි කළේ කියන කාරණාව මම මේ අවස්ථාවේදී විමසන්න කැමැතියි. ඒ වගේම තමයි මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමියනි අවධාරණය යොමු කරන්න අවශ්‍යයි. විශේෂයෙන්ම ගත්තොත් එහෙම සුරාවදී දෙපාර්තමේන්තුව යටතේ අරක්කු නිෂ්පාදන සමාගම් 20 ගානක් තිබෙනවා. මේ අරක්කු නිෂ්පාදන සමාගම් ඒ බෙදාහැරීමේ කටයුතු ආරක්කු නිෂ්පාදනයේ ඉස්කාගාර කරන ආයතන වලට කරන්න බෑ. හැබැයි ඒ අය විශාල සංඛ්‍යාවක් තමන් විසින් අරක් බාර්, ඒ කියන්නේ අරක්කු විකුණුම් මධ්‍යස්ථාන අරගෙන අත්පත් කරගෙන තමන්ගේ නිෂ්පාදන වංචනික ආකාරයට රජයට ආදායම් අහිමි නොවන ආකාරයට බෙදාහැරින බවට අපිට ලිඛිත තොරතුරු ලබා දීලා තිබෙනවා. මම මේ සභාවේ අවධානය යොමු කරනවා විතරක් නෙවෙයි, ගරු මං හිතන්නේ අද නියෝජ්‍ය අමාත්‍යවරු විශාල සංඛ්‍යාවක් දිවුරුම් දුන්නා. මං හිතන්නේ රාජ්‍ය මුදල් අමාත්‍යවරු 2 දෙනෙක් දිවුරුම් දීලා තියෙනවා. රටේ ප්‍රධාන විධායකයේ උසුරන ජනාධිපතිතුමා තමයි මුදල් අමාත්‍යතුමා විදිහට ඉන්නේ. මම මුදල් අමාත්‍යතුමාට එදත් යෝජනා කළා, අදත් යෝජනා කරනවා. මේවා පිළිබඳව හොයලා බලලා මේ ආයතන තුන එක වහලක් අතරට ගෙනල්ලා මේ රටේ ජනතාවට මේ දුක් විඳින තත්ත්වෙන් ගොඩ ගන්න පුළුවන් ආදායම රැස් කරගන්න රාජ්‍ය මූල්‍ය ස්ථාවරත්වය ඇති කරගන්න ඕනි, කාර්යක්ෂමතාවයේ ගොඩනගා ගන්න නම් මේ ආයතන තුන වහාම ප්‍රතිසංවිධානය කරන්න අවශ්‍යයි. මේ ආයතන වලට නව කළමනාකරණය හඳුන්වලා දෙන්න අවශ්‍යයි. මේ පිළිබඳව හොඳ විග්‍රහාත්මක සමාලෝචනයකට යන්න අවශ්‍යයි. මේ ආයතන වල වැඩ කරන සේවකව අපිත් එක්ක උරණ වෙන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ඒ වෘත්තීය සමිති හැම වෙලාවෙම පෙන්නලා දෙනවා මේ ආයතන ගොඩනගන්න මේකට මැදිහත් වෙන්න කියලා. අපි හැමදාම ඇවිල්ලා මෙතන කියනවා කිසිම සැලකිල්ලට ගන්නෙ නැහැ. හැබැයි ලේසි මහාකාර්යයට අපේ වක්‍රබදු මොනවා හරි අලුතෙන් පනවනවා, වැට් එක 12න් 15ට ගෙනියනවා, ඊළඟට මෙතන ටර්න් ඕවර් ටැක්ස් එකක් අලුතෙන් ගේනවා, ඒ වයින් එකතු කරගන්න උත්සාහ කරනවා. හැබැයි ධනය උත්පාදනය කරන විශාල සමාගම් මිල පැවරුම් ක්‍රම හරහා, ට්‍රාන්ස්ෆර් ප්‍රයිසින් ශිල්ප ක්‍රම හරහා බිලියන ගණන් වලින් ආදායම සංගවනවා, ක්‍රොස් බෝඩර් ට්‍රාන්සැක්ෂන් වලින් බිලියන ගණන් වලින් ටර්න් ඕවර් එක අහංගනවා, මිලියන ගණන් වලින් ආදායම අහිමි වෙනවා. මේවා
පිළිබඳව මිනිත්තු දෙකක කාලයක් තියෙනවා.
මේවා පිළිබඳව කටයුතු කරන්න ප්‍රධාන වශයෙන්ම මේ ආයතන පිළිබඳව ක්‍රියා කරන්න පුළුවන් පාර්ලිමේන්තුවේ වග කියන බලතල සහිත කමිටුවක් පත් කරන්න කියලා අපි යෝජනා කරනවා. එහෙම කළොත් අපිට මේ ආයතන වලින් රජයට දායකත්වයේ සපයන්න පුළුවන් කම විතරක් නෙමෙයි, මේ අතෘප්තිකර තත්ත්වයට පත් වෙලා තියෙන දැන් දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුවේ ඉන්න සේවකයන්ගෙන් දෙකෙන් පංගුවක් මේ අලුත් චක්‍රලේඛය හරහා දෙපාර්තමේන්තුව හැර යන තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. එමුණු කොහොමද මේ තාක්ෂණික ශිල්පීන් තාක්ෂණික පුහුණුව නැති නිලධාරීන් එක්ක මේ නිලධාරීන් නැතුව මේ දෙපාර්තමේන්තුව ගෙනියන්නේ කියන ප්‍රශ්නය අපි අද ඉදිරියේදී එනවා. එහෙනම් බදු පැනෙව්වට පමණක් මදි මේ ආයතනවල කාර්යක්ෂමතාවය වර්ධනය කරන්න අවශ්‍ය පියවර ගන්න මැදිහත් වෙන්න කියලා මා පෙන්වා දෙනවා. ඒ වගේම මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි මම මේ අවස්ථාවේදී තව විශේෂ කරුණක් පෙන්වුම් කරලා දෙන්න කැමැති. දැන් උසස් පෙළ ප්‍රතිඵල ආවා ඊයේ පෙරේදා. විශ්වවිද්‍යාලවලට ළමයි 32000යි 35000යි අතර ප්‍රමාණයක් බඳවා ගන්න සූදානම් වෙලා තියෙනවා. ළමුන් 35000ක් බඳවා ගන්නකොට මේ ළමුන්ගේ 8000ක් විතර තමයි කලා පාඨමාලා වලට යන්නේ. ඉතුරු 24000ම යන්නේ තාක්ෂණික පාඨමාලා වලට. ඒ අය තාක්ෂණික උපකරණ පාවිච්චි කරන්න වෙනවා. ඒ වගේම ලංකාවේ තියෙන ජර්මන් ටෙක් ආයතන කාර්මික විද්‍යාල ටික සහ තාක්ෂණික විද්‍යා ආයතන ටික ළමුන් 30000ක් විතර පාඨමාලා වලට බඳවා ගන්නවා. මම බුලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි පෙන්වා දෙන්න ඕනි අද එක කැල්කියුලේටරයක් මේ ළමයිට ඕනි කරන වෙළඳ පොලේ නෑ මිලදී ගන්න. එකම සයන්ටිෆික් කැල්කියුලේටරයක්වත් අද හොයා ගන්න නෑ. රුපියල් 800ට 900ට 1000ට විච කැල්කියුලේටර එක මිලද රුපියල් 10000 වෙලා තියෙනවා. මට දුප්පත් ළමයි ඊයේ පෙරේද කතා කරලා කිව්වා සර් කැල්කියුලේටරයක් හොලා ගන්න ඕනි කියලා. ඊයේ මම එක්කෙනෙකුට සල්ලි දීලා ඇව්වා කොළඹ ප්‍රදේශයේ තියෙන සාප්පු 32කට ගිහිල්ලා ඇවිල්ලා කිව්වා කොහෙවත් කැල්කියුලේටරයක් හොයාගන්න නැහැ කියලා. ඒ නිසා මම මේ සභාවේ අවධානය යොමු කරනවා විතරක් නෙවෙයි මම යෝජනාවක් ගේනවා. වහාම වෙළඳ ඇමතිතුමා මැදිහත් වෙලා සතොතහරහ
කැතුමාගේ කාලය අවසන් මන්ත්‍රීතුමා
අපරාදෙන් සයන්ටිෆික් කැල්කියුලේටර් 30000කට අධික ප්‍රමාණයක් මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි 30000කට අධික ප්‍රමාණයක් අවශ්‍යයි. මේ ළමයිට මොකෝම ඉගෙන ගන්න හම්බෙන්නේ නැහැ. කලමනාකරණ ශිෂ්‍යෝ 6500ක් ගන්නවා, ඉංජිනේරු පීඩේට 2400ක් ගන්නවා, භෞතික විද්‍යාවට 2500ක් ගන්නවා, පරිගණක විද්‍යාවට 800ක් ගන්නවා, ඉංජිනේරු තාක්ෂණයට 2400ක් ගන්නවා, වෘත්තීය පාඨමාලාවට 15000ක් ගන්නවා. මේ කිසිම කෙනෙකුට අද මේ පාඨමාලාවල අධ්‍යයනය කරන්න බැරි තත්යකට පත් වෙලා තියෙනවා. ඉතින් මම විශේෂ අවධානය යොමු කරනවා වහාම ක්‍රියාත්මක වන පරිදි මම මුදල් ඇමතිතුමාට අවධානය යොමු කරනවා, අධ්‍යාපන ඇමතිතුමාට අවධානය යොමු කරනවා, වෙළඳ ඇමතිතුමාගේ අවධානය යොමු කරනවා. කරුණාකරලා මේ ඕනි කරන අධ්‍යාපන උපකරණ ටිකවත් ගෙනත් දෙන වැඩපිළිවෙලක් හදන්න කියලා යෝජනා කරමින් මගේ කාලය ලබා දීම පිළිබඳ ස්තුතිවන්ත වෙමි. මානෙහෙල නබෝමත් මේ ස්තුතිය.
කොම ස්තුති කරු එරන් වික්‍රමරත්න මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 12ක කාලයක් තියෙනවා.
ස්තුතියි. අද අපි සමාජ ආරක්ෂණ දායකත්ව බද්ද ගැන කතා කරනකොට අපි බදු ක්‍රමය මම වචනයක් කියන්න කැමතියි. කැවිල ඍජු බදුයි වක්‍ර බදුයි තියෙනවා. එතකොට ඍජු බදු සාමාන්‍යයෙන් එකතු කරන එක පහසුයි, සමා වෙන්න. වක්‍ර බදු සාමාන්‍යයෙන් එකතු කරන එක පහසුයි, ඍජු බදු එකතු කරනවට වැඩියි. ඒ නිසා සාමාන්‍යයෙන් රජයක් බර වෙලා තියෙන්නේ වක්‍ර බදු එකතු කිරීමට. එතකොට වක්‍ර බදු එකතු කරනකොට ඒ වක්‍රබදු නොයෙකුත් වක්‍රබදු තියෙනවා. ඒ නිසා අපි පැහැදිලි වෙන්න ඕනේ කාර්යක්ෂම, ඒ වගේම බදු ගෙවන ජනතාවට පහසු බදු ක්‍රමයක් හදන්න. මොන ආණ්ඩුව තිබුණත් මං හිතන්නේ මේ මූලධර්ම ගැන එකඟත්වයක් තියෙනවා නම් හොඳයි. ඒ වගේම බදු ප්‍රමාණය වෙනස් වෙන්න පුළුවන්. නමුත් මේ මූලධර්ම ගැන යම්කිසි එකඟත්වයක්. ඉතින් අපි දැන් ගිහිල්ලා තියෙන්නේ VAT බද්දකට, value added tax එකක් අගේ එකතු කිරීමේ බද්දකට. ඒකට ගිහිල්ලා අවුරුදු ගණනාවක්. එතකොට අපි 2019 දී ඒ බද්ද 15%කට තිබුණා. ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමා කිසිම විද්‍යාත්මක පදනමක් නොමැතිව ඒ බද්ද එකපාරින්ම අඩු කළා. ඊට පස්සේ ළඟදී ඒක වැඩි කළා. ඊට පස්සේ ගිය සතියේ මුදල් ඇමතිතුමා ඒක නැවතත් 15%ට වැඩි කළා. ඒකත් සමගම සාකච්ඡා කළා සමාජ ආරක්ෂණ දායකත්වයේ බද්දක් ගේන්න ඕනේ කියලා. දැන් අගේ එකතු කිරීමේ බද්ද එක එක වෙලාවට ඒ අගේ එකතු කරනකොට මොකද සැපයීම තියෙනවා. මොකක් කර නිෂ්පාදනය කරන්න යනකොට දෙවනි අධ්‍යයනය ඇවිල්ලා නිෂ්පාදනය, තුන්වෙනි අධ්‍යයනය ඇවිල්ලා බෙදාහැරීම, එක තොග බෙදාහැරීම, ඊට පස්සේ සෙල්ලර බෙදාහැරීම. ඉතින් ක්‍රමවේදයක් තියෙනවා. උය ඒක අපි බැලුවොත් ජාත්‍යන්තරව බැලුවත් පිළිගත් ක්‍රමවේදයක්. මොකද ඉන්පුට් එක අඩු කරන්න පුළුවන් ඒකට බද්ද ගහනකොට. දැන් පිරිබැ බදු ගේනකොට ඒක එහෙම නෙමෙයි. දැන් අපි දන්නවා 1964 ව්‍යාපාර බද්දක් බිස්නස් ටර්න් ඕවර් ටැක්ස් එකක් ගෙනාවා. 1981 පිරිවැටුම් ටර්න් ඕවර් ටැක්ස් එකක් ගෙනාවා. 1992 නැෂනල් සිකියුරිටි ලෙවි එක ජාතික ආරක්ෂක බද්දක් ගෙනාවා. 1992 තවත් ඩිෆෙන්ස් ලෙවි එකක් ආරක්ෂක බද්දක් ගෙනාවා. 2006 එකනොමික් සර්විස් චාර්ජ් එකක් ගෙනාවා ආර්ථික සේවා ගාස්තු. 2009 නැෂනල් බිල්ඩින් ටැක්ස් ජාතික ගොඩනැගීමේ බද්දක් ගෙනාවා. ඊට පස්සේ දැන් 2022 අපි තවත් පිරිවැටුම් බද්දක් සෝෂල් සිකියුරිටි කන්ට්‍රිබියුෂන් ලෙවි එකක් අපි නැවතත් එකතු කරනවා. දැන් මේක 2021 අයවැය කතාවේදී හරිද කොවිඩ් ඉන්ෂුරන්ස් ස්කීම් එකක් කියලා රක්ෂණ යෝජනා ක්‍රමයක් කියලා අග්‍රහාර කියලා රාජ්‍ය සේවකයන්ට දෙන අතරේදී අනික් අයට ඒ කියන්නේ ෆැක්ටර් එකක් තිබුණා නම් සේවකයන් 50කට වැඩි ඉන්නවනම් ඒ අයගෙන් යම් කිසි එකතු වීමක් අරගෙන ඒ අයටත් ඒක ටර්න් ඕවර් එක උඩ ඒක තීරණය කරලා තියෙන පිරිවැටුම උඩ එහෙම ආරක්ෂණ එකක් ආරක්ෂණ ක්‍රමයක් දෙනවා කියලා. 2022 අයවැය කතාවේදී තමයි මේ ආවේ සමාජ ආරක්ෂණ අදහස ආවේ. එතකොට මේක 2.5ක් පිරිවැය උඩ තීරණය කරන එකක්. එතකොට අපිට සඳහන් කළා මේක හරහා රුපියල් බිලියන 120ක් විතර එකතු කරගන්න පුළුවන් වෙයි කියලා. රුපියල් මිලියන 1,20,000ක් විතර. බිලියන 120ක් විතර. එතකොට මුලින් යෝජනා කළේ මේක අප්‍රේල් පළවෙනිදා ලබා ගන්න පුළුවන් වෙයි කියලා. දැන් සඳහන් කරනවා ජූලි පළවෙනිදා ලබා ගන්න පුළුවන් කියලා. දැන් අපි මේ සාකච්ඡාව කරන්නේ සැප්තැම්බර් මාසේ තමයි මේ සාකච්ඡාව කරන්නේ. ඉතින් මම රජයෙන් කරන පළවෙනි ඉල්ලීම ඇවිල්ලා මේක ක්‍රියාත්මක කරන්න ඕනේ මේක අනුමත වුණාට පස්සේ. නැත්තම් මේක පස්සට ගිහිල්ලා අප්‍රේල් මාසේ හරි ජූලි මාසේ හරි වෙන මාසෙක ඉඳලා ක්‍රියාත්මක නොකරන්න. ඒකට හේතුව ඇවිල්ලා බදු ගහනකොට ඒ බදු පාරිභෝගිකයටයි ව්‍යාපාරිකයටයි දෙන්නටම බලපානවා. පස්සට ගිහිල්ලා බද්දක් ගහපුවාම ව්‍යාපාරිකයට විශේෂයෙන්ම එයාගේ ව්‍යාපාරයට ඒගොල්ලෝ සැලසුමක් අනුව තමයි ක්‍රියාත්මක කරන්නේ. ඒතර ඒගොල්ලන්ගේ වියදම බලනවා, ඒගොල්ලන්ගේ පිරිවැය බලනවා, ලාභය අලාභය බලනවා. එතකොට ඒ වගේ සැලසුම් සහගතව ඒ අයට ක්‍රියා කරන්න අමාරුයි. ඉතින් පස්සට ගිහිල්ලා බද්දක් ගැහුවොත් ඒ විශාල ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. උදාහරණයක් හැටියට ජූලි මාසයේ ගිහිල්ලා බද්දක් ගැහුවොත් අපි දන්නවා ව්‍යාපාරවල බදු ගෙවන්නේ සාමාන්‍යයෙන් අප්‍රේල් පළවෙනිදා ඉඳලා මැයි 31 වෙනකන් කාල සීමාව තුන තමයි කරන්නේ. එතකොට 2022 ගත්තොත් මාර්තු මාසයේදී ඒ කාල සීමාව අවසන් වෙලා තියෙන්නේ. එතකොට ඒකෙන් තීරණ අරගෙන ඉවරයි. අනික අයගේ ඒකට බදු අරගෙනත් නැහැ. එතකොට අයිතිකරුවන්ට ලාභාංශත් දීලා අවසන්. ඉතින් පස්සට ගිහිල්ලා මේ දේවල් කරපුවාම අපි දේශපාලනයේ වැඩපිළිවෙලක් නැතුව හරි ක්‍රියාදාමයක් නැතුව හරියට කලට වේලාවට ක්‍රියා කරන්නේ නැතුව අපි ඇවිල්ලා මෙහෙම කරපුවාම කලට වේලාවට ක්‍රියා කරන සංවිධාත්මක ලෙස වැඩ කරන ව්‍යාපාරවලට ලොකු ගැටලුවක් ප්‍රශ්නයක් වෙනවා. ඉතින් ඒක අපි නොකළ යුතුයි. දැන් පිරිවැය ටර්න් ඕවර් ටැක්ස් එකක් ගහනකොට VAT එක උඩින් ඒතර හිතලා බලන්න පුළුවන් ඉෆෙක්ටිව් ටැක්ස් රේට් එක මොකක්ද කියලා. තව විදිහකට කිව්වොත් මම මේක ඇවිල්ලා ඔය සමාගම් වලින් අහලා තිනවා ගණකාධිකරණ සමාගම් වලින් ඒ වගේම මම විශ්වවිද්‍යාල ආචාර්යවරුන්ගෙන් ඇහුවා මට කියන්න හරියටම මේ ටර්න් ඕවර් ටැක්ස් එක සමාජ ආරක්ෂණ දායකත්වයේ බද්ධ ක්‍රියාත්මක වුණොත් ඒක අපි VAT එකට පරිවර්තනය කළොත් සාමාන්‍යයෙන් කීයක් විතර වෙයිද කියලා මට ලැබුණ අවම ගාණ ඇවිල්ලා 5%ක් වෙයි කියලා කියනවා. නැත් සමහර අය කිව්වා 10%කට කිට්ටු වෙන්නත් පුළුවන් කියලා. ඒ කියන්නේ VAT එක දැන් 15%යි. ඇත්තටම මේක තුරකට VAT එකක් මේ බද්ද තිබුණ නැත්නම් පිරිවැය බද්දක් තිබුණ නැත්නම් VAT එකට 120ක් 25ක් කරනවා වගේ සිදුවීමක් තමයි මෙතන වෙන්නේ. මේක ආනයනයට නිෂ්පාදනයට සේවා සපයන්නන්ට ඒ වගේම සිල්ලරහා තොල තොග වෙළඳාමට බලපානවා. ඒතර මොකද්ද මේකෙන් වෙන්නේ? අද උද්ධමනය 65%කට වැඩි. මේ සංඛ්‍යා ලේඛන ඇවිල්ලා රජයේ සංඛ්‍යා ලේඛන. ආහාර උද්ධමනය 95%ක් විතර රජයේ සංඛ්‍යා ලේඛන. මොකද ස්වාධීන සංඛ්‍යා ලේඛන වල කියන්නේ ඊට වැඩි හුඟක් වැඩි කියලා රජයේ සංඛ්‍යා ලේඛන. දැන් මේ බද්ද ගැහුවට පස්සේ ඒ උද්ධමනය තව සෑහෙන්නට ඉහළට යනවා අනිවාර්යෙන්. ඒ නිසා තාර්කීකරණය අනුව අපි මං හිතන්නේ VAT එක තුල සිටිය යුතුයි ඔය NBT සමාජ ආරක්ෂණ දායකත්වයේ බදු වලින් අපි අයින් විය යුතුයි. අපි එක ක්‍රමයකට යා යුතුයි. පස්සේ මෙතනින් වෙන අනිත් ගැටලුව ඇවිල්ලා වක්‍ර බදු වැඩි වෙනවා. වක්‍ර බදු වැඩි වුණාම මේ උද්දමනයේ එක විශේෂයෙන්ම අඩු ආදායම් ලාභින්ට තමයි මේක විශාල ලෙස බලපාන්නේ. මොකද ඒ අය හැම එකටම ගෙවන්න ඕනේ. එතකොට IMF එකත් එක්ක දැන් කිව්වා නිලධාරි මට්ටමින් ගිවිසුම් ගහලා තියෙනවා කියලා. ඒ ගිවිසුම් වල අපිට දැනගන්න ලැබිලා තියෙන විදිහට 2.3ක ප්‍රාථමික ඉතිරියක් 20.25 දී බලාපොරොත්තු වෙනවලු ධන ප්‍රාථමික ඉතිරියක්. 20.21 අපිට ඇත්තටම තියෙන ප්‍රාථමික ඉතිරිය 6%ක ඍණ. 6%ක ඍණ ඉඳලා 2.3කට 20.25 දී යන්න අපහසුයි. මම හිතන්නේ IMF එක වෙන්න පුළුවන් ඕන කෙනෙක් වෙන්න පුළුවන් අපිට කරන්න පුළුවන් දේට තමයි විද්‍යාත්මක පදනමින් අපි එකතු එකඟ විය යුතු. නැත්නම් අන්තිමට වෙන්නේ මේකයි. ශ්‍රී ලංකාවට IMF එකක් එක ගිවිසුම් 17ක් අස්සන් කළා කියයි. මේ පාරත් ඒක කඩාකප්පල් කළා කියලා කියයි. ඉතින් මං හිතන්නේ මේක නම් කරන්නම බැරි දෙයක්. අපි බැලුවත් ප්‍රාථමික ඉතිරිය දිහා 1954 1955 1992 පමණයි ප්‍රාථමික ඉතිරියක් තිබුණේ අවුරුදු 70 තුල. ඊට පස්සේ ප්‍රාථමික ධන ඉතිරියක් තිබුණේ 2017 2018 පමණයි. ඒතර මේක කරන්න ලෙහෙසි පහසු දෙයක් නෙමෙයි. දැන් ඉන්න තැන ඉඳලා. ඒ නිසා තමයි මං හිතන්නේ මේ දැනට අපිට මේ ගිවිසුම ගැන ඔක්කොම විස්තර ලැබිලා නැහැ. ඉතින් ලැබිලා තියෙන විස්තර වලින් අපි කියනවා මේක නම් මේ කරන්නම බැරි දෙයක් කියන එක. දැන් මම දන්නවා IMF එකේ ගිවිසුම ප්‍රසිද්ධ කරන්න බෑ. ඒ වුණාට ඒක පාර්ලිමේන්තුවට වග කියන්න ඕනේ. ප්‍රසිද්ධ කරන්න බැරි සමහරට වෙළඳ පොළට සමීප කාරණා එකේ තියෙනවා. නමුත් පාර්ලිමේන්තුවට ගෙන්න ඕනේ. ඒ මුදල් ඒ කොමිටුවටවත් එන්න ඕනේ. ඉන් කැමරා සෙෂන් කියලා තියන්න පුළුවන්. මුදල් කොමිටියට ගෙනලා ඒක මුදල් කොමිටිය තුල විතරක් සාකච්ඡා වෙන්න පුළුවන්. මම ඒකත් රාජ්‍යයට යෝජනා කරනවා එහෙම කළ යුතුයි කියලා. අද මෙතන කතා කරනකොට අපි හිටපු ඇමතිතුමා මහින්දානන්ද අලුත්ගමගේ ලොකු ලයිස්තුවක් කියුවා අද ඉහළම පෙළේ ව්‍යාපාරිකයන්ගේ බදු නොගෙවපු අයගේ ව්‍යාපාරවලයි පුද්ගලයන්ගේ ලොකු ලයිස්තුවක් නං කිව්වේ නෑ.
නමුත් මන්තමින්තු දෙකක කාලයක්
අහනකොට කිව්වා පාර්ලිමේන්තුවෙත් ඉන්නවා කියලා මේ සමහර අය පාර්ලිමේන්තුවෙත් ඉන්නවා කියලා සඳහන් කළා. ඇතරම මං එතුමට කියනවා ඒ ලයිස්තුව අපිටත් දෙන්න පුළුවන් නම් හොඳයි. මොකද මේකේ පක්ෂ විපක්ෂයක් කියලා නැහැ. බදු ගෙවන්න තියෙන අය බදු ගෙවන්න ඕනේ. එතුමමයි කිව්වේ. ආණ්ඩුව පක්ෂේ ඉඳලාමයි මම කිව්වේ. ඒ අය ගෙවන්න ඕනේ. නැත්නම් මේක ලොකු සමාජ අසාධාරණයක් මෙතන සිදු වෙනවා. ඊයේ සිවිල් සමාජ සංවිධාන අර මතභේදාත්මක විදේශ ණය අරගෙන අපි කරලා තියෙන එක එක ව්‍යාපෘති ගැන එයාගේ අදහස් ප්‍රකාශ කළා. මේක ඇවිල්ලා ජාතික ධීවර සහයෝගිතා සංවිධානයේ ලෝ ඇන් සොසයිටි එක, ඒ වගේම ජාතික ඉදම් හා කෘෂිකර්මික ප්‍රතිසංස්කරණ සඳහා ව්‍යාපාරය, Friends of Earth International, ඒ වගේම පාරිසික යුක්තිය සඳහා මධ්‍යස්ථානය, මේ වගේ හුඟක් අය ප්‍රශ්න කළා. මොනවද එයා ප්‍රශ්න කළේ? එයා එක්කවා විදේශීය මුදල් අරගෙන අපි එක එක ව්‍යාපෘති කරලා තියෙනවා. ජිංගඟ නිල්වලා ගඟ හැරවීමේ ව්‍යාපෘතිය. ඒ වගේම අරුවක්කාරු අපද්‍රව්‍ය කළමනාකාරී ව්‍යාපෘතිය. මත්තල ගුවන් තොටුපොළ, හම්බන් තොට වරාය, මේ හුඟක් දේවල් AI නම් කළා. නම් කරලා AI අහපු ප්‍රශ්නේ සාධාරණ ප්‍රශ්නයක්. අපි ගෙවන්න ඕනේ. දුප්පත් මිනිස්සු බදු ගෙවන්න ඕනේ. මේවා වල හොරකම වංචාව තිබිලා තියෙනවා. ඒව ගැන හොයා ගැනීමක් නැද්ද කියන එක. නිසා අවසන් කරන්න මම මෙහෙම කියනවා. ප්‍රසම්පාදනය කරලා තියෙනවා. දැන් අපි ගත්තොත් ගල් අඟුරු බලාගාරයගෙන අද සාකච්ඡාවක් මෙතන മന്ത്രിවරු අතරේ තිබුණා. මොකද මේ ගල් අඟුරු ගන්නකොට විශාල මුදලක් ගෙවලා තිනවා කියලා. ඊට පස්සේ මට අහන්න ලැබුණා ඒක අපි ගත්තේ නැත්නම් අපේ විදුලිය පෑ 12කට කප්පාදු කරනවා කියලා. අපිට හැමදාම තර්ජනයක් තමයි තියෙන්නේ පාරිභෝගිකයෙක් හැටියට. අවුරුදු 10කට වැඩි මේ ගල් අඟුරු බලාගාරය අපිට තර්ජනය කරන්න පුළුවන්ද සමාජිකයනි? මං හිතන්නේ මේක කළ නොයුතුයි. ඉතින් අද පත් කළා හුඟක් මැති ඇමතිවරු පත් කළා ඇමතිවරු හැටියට.
මුතුමයි කාලය අවසන්
කරනවා. විද්‍යාත්මක පදනමක් තියෙන්න ඕනේ කියලා මම කියන්නේ මේ අය පත් කරනකොට. අර කෙලසුන ජනවරමක් තියෙන්නේ. ඒ කෙලසුන ජනවරම අපි ඒ ප්‍රකෘති තත්වයට පත් කරන්න නම් ඒ විකෘති ප්‍රකෘති තත්වයකට පත් කරන්න නම් ඡන්දයකට යා යුතුයි. මෙන්න කිසිම වෙන විදියක් නැහැ මේ රජයේ මොනවා කළත් ජනතාව පිළිගනීද කියන ප්‍රශ්නේ තියෙනවා. මට ලබා දුන්න කාලය ගැන බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු MS තෞෆික් මහත්මයා. ඔබතුමාට මිනිත්තු 8ක කාලයක් තියෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ගෞරව තලමේ සංගම උරුපිනර අවර්களே, இந்த விவாதத்தில் கலந்து என்னுடைய கருத்துக்களை கூறுவதற்கு நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாடு பாரிய ஒரு பொருளாதார பிரச்சனையில் இருக்கின்றபடியினால் நாட்டு மக்கள் பாரிய ஒரு சிக்கல்களை அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பது, அதே போன்று அன்றாட வாழ்க்கை செலவினை எப்படி கொண்டு செல்வது என்ற பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் சகல மக்களும் சகல பிரிவினரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். உண்மையிலேயே அதில் குறிப்பாக விவசாயிகள், மீனவர்கள், அதே போன்று ஆட்டோ ஓட்டுநர்கள், அரச உத்தியோகத்தர்கள், இன்னும் ஊடகவியலாளர்கள் சகலரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த பாதிப்பின் மூலம், இந்த விலையேற்றத்தின் மூலம் உண்மையிலே அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை செலவு, நான் நினைக்கின்றேன், ஒரு சாதாரண குடும்பத்திற்கு தற்பொழுது ஒரு 4,000-5,000 ஒரு நாளைக்கு தேவைப்படுகின்ற என்ற அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை செலவு, அவர்களுடைய குடும்பத்தினை கொண்டு செல்வதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கின்றனர். இதனை நாங்கள், இந்த அரசாங்கம் எப்படி இதனை தீர்க்கப் போகின்றது? வருகின்ற காலங்களில் உண்மையிலே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து அந்த பிள்ளைகளை படிப்பிக்க வைப்பதற்கும் அவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றனர். இதன் மூலம் எப்படி நாங்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகின்றோம், இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி இந்த நிதி பிரச்சனையை எதிர்கொள்கின்ற என்ற பிரச்சனையில் உண்மையிலேயே அரசாங்கம் பாரிய சிக்கலை எதிர்நோக்கி இருக்கின்றது. முஸ்லிம் நாடுகளை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் இலங்கைக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது அந்த உதவிகளை பெறுவதில் அவர்கள், ஏனென்றால் முஸ்லிம் நாடுகளோடு ஒரு நல்லுறவை பேணாதன் காரணத்தினால் இன்று அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள இயலாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக கட்டார் நாட்டிலிருந்து உதவியை பெறுவதற்கு சென்றார்கள், ஆனால் அங்கு உதவி பெறப்படவில்லை. காரணம், ஏற்கனவே கட்டார் செரிட்டி என்ற ஒரு ஓர்கனைசேஷனை அதை தடை செய்து வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று சவுதி அரசாங்கத்தோடு கதைப்பதற்கு, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சென்றிருந்தார்கள், அங்கும் சரியான ஒரு சாதகமான பதில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம், ஏற்கனவே மானியமாக வழங்கப்பட்ட, அம்பாறை மாவட்டத்துக்கு வழங்கப்பட்ட 400 வீடுகள் மானியமாக வழங்கப்பட்டது, இன்னமும் அதற்குரிய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இப்படியான பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலம் இவர்களுடைய, எங்களுடைய நாடு ஒரு நல்லெண்ணத்தை காட்டி மீண்டும் அந்த உதவிகளை பெறுவதன் மூலம் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அதே போன்று உங்களுக்கு தெரியும், இந்த அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற அரசகாணிகள், அந்த அரசகாணிகளை வழங்குவதன் மூலம், மக்களுக்கு வழங்குவதன் மூலம், அதன் மூலம் உள்ளூர் உற்பத்தியை ஏற்படுத்தி அதன் மூலம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு சில பிரச்சனைகளையாவது நாங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதியில், மஜித் நகர் என்ற பிரதேசத்தில், கல்லறப்பு என்ற பிரதேசம், கிட்டத்தட்ட யுத்த காலத்திற்கு முன்பு விவசாயம் செய்யப்பட்ட அந்த விவசாய காணிகள் யுத்தத்தினால் அவர்கள் கைவிடப்பட்டு கென்யா நகர்ப்புறத்துக்கு வந்தவர்கள் மீண்டும் அந்த காணியை பெற்று தங்களுடைய விவசாயத்தை செய்வதற்கு சரியான ஒரு தீர்வை பெறலாம். நானும் அரசாங்க அதிபரும் பிரதேச செயலாளரும் நாங்கள் அதற்கு விஜயம் செய்திருந்தோம். கள விஜயம் செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் இன்னமும் அதற்கான சரியான தீர்வு கிடைக்கவில்லை. இப்படியான காணிகளை அரசாங்க அதிகார மட்டத்தில், அதே போன்று பிரதேச செயலாளர்கள் மட்டத்தில் தீர்ப்பதன் மூலம் உண்மையிலேயே உள்ளூர் உற்பத்தியை நாங்கள் விருத்தி செய்யலாம். அதே போன்று தோப்பூர் பிரதேசத்தில் உள்ளைக்குள காணி பிரச்சனை,
நீண்ட காலமாக நான் நினைக்கின்றேன், 1929 ஆண்டு அந்த காணி ஆவணங்கள் வைத்திருக்கின்ற அந்த 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 விவசாயிகள் தற்பொழுது ஒரு குழுவினர் அந்த காணியை அபகரிப்பதற்காக இன்று முன்னெடுக்கப்பட்ட சில முன்னெடுக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது அதற்குள் அந்த பிரச்சனை வந்திருக்கின்றது. கௌரவ ஆளுநர் அவர்கள் அதற்கான ஒரு குழு ஒன்றினை நியமித்திருக்கின்றார்கள். அந்த குழு சரியான முறையில் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு விவசாயினுடைய அந்த காணி ஆவணங்களை பரிசீலித்து உண்மையிலே அதற்குரிய தீர்வை நல்ல தீர்வை அந்த உள்ளக்குள்ள விவசாய தோப்பூர் உள்ளக்குள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். அதே போன்று குச்சவெளி பிரதேசத்தில் ஆலங்குளம் என்ற பிரதேசம், உண்மையிலே ஆலங்குள பிரதேசம் கிட்டத்தட்ட நீண்ட காலமாக யுத்த காலத்துக்கு முன்பு விவசாயம் செய்யப்பட்ட காணிகள், அதே போன்று அதற்கான வரைபடங்கள், அவர்கள் விவசாயம் செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் தற்பொழுது அந்த ஆலங்குள பிரதேசத்தை கோமரகடவல பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட காணியாக அவர்கள் அடையாளம் கண்டு தற்பொழுது அந்த பிரச்சனையை கொண்டு வருகின்றார்கள். இதனையும் உண்மையிலேயே அரசாங்க அதிபர் அதற்குரிய உரிய நடவடிக்கைகளை எடுத்து அந்த உரிய விவசாயிகளுக்கு அந்த காணிகளை வழங்குவதன் மூலம் எதிர்காலத்தில் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில், குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட பிரதேசத்தில் அந்த விவசாய நிலங்களை செய்வதன் மூலம் உள்ளூர் உற்பத்தியை நாங்கள் மேம்படுத்தலாம். அதே போன்று மூதூர் பிரதேசத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தக்வா நகர் பிரதேசத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரைக்கும் காணி வழங்கப்படவில்லை. ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட காணி இருந்தாலும் இதுவரையும் அந்த காணியை உரிய முறையில் பங்கீடு செய்து வழங்கப்படவில்லை. இதற்கு உரிய நடவடிக்கையை பிரதேச செயலாளர் அதே போன்று அரசாங்க அதிபர் மட்டத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு அதே
போன்று
மூதூர் தக்வா நகர் பிரதேசம் கடல் அரிப்பினால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு பிரதேசமாகும். நாங்கள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு இருமுறை அதற்குரிய நிதி ஒதுக்கீடு எடுத்து ஒரு குறிப்பிட்ட சில அதை அந்த அந்த கடல் அரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று மேலும் அந்த இன்னும் ஒரு சில பிரதேசங்கள் இருக்கின்றது, அது ஒரு மீனவ பிரதேசமாக இருக்கின்றபடினால் எங்களுடைய கௌரவ அமைச்சர் மீனவ தொழில் அமைச்சரும் இங்கு இருக்கின்றபடினால் எதிர்காலத்தில் வருகின்ற வரவு செலவு திட்டத்துக்கு பிறகாவது மீண்டும் அந்த பிரச்சனையை முடித்து தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.